இரண்டாக பிரித்து
இரண்டாம் அதிகரணத்திலே இருவினை குறித்த தடை விடைகளிலே நம்முடைய சாத்திர சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த இரண்டாம் அதிகரணத்தை இருவினை அதிகரணம் என்றே கூறுவார்கள். இதிலே முதல் பாடலிலே இருவினை பற்றிய சித்தாந்த கொள்கைகளை தொகுத்து கூறியவர்களார் ஆசிரியர். அதாவது உயிர் இருக்கின்றதே, இறைவனோடு அத்துவித சம்பந்தமாய் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் தம்மோடு இரண்டர கலந்திருக்கின்ற அந்த இறைவனுடைய கலப்பினை உணராமல் அவை ஆணவமரச் சார்பிலே அழுந்தியிருந்து அதன் காரணமாக பிறவியை பெற்று வினைகளை செய்கின்றன. அந்த வினைகளுக்கு ஈடாக வரக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றன. அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது மேல் வினை ஏறுகின்றது. எனவே மீள மீள பிறந்து இறந்து சொர்க்க நரகங்களிலும் சென்று திரும்பவும் பிறந்து இவ்வாறு உழன்று வருகின்றன உயிர்கள். இவ்வாறு வினைகளை செய்து உழன்று வரும் உயிர்களுக்கு அவற்றின் வினைக்கு ஈடாக இன்ப துன்பங்களாகிய பலன்களை முதல்வனே ஊட்டுகின்றான். எவ்வாறு ஊட்டுகின்றான் என்றால் மருத்துவனும் வேந்தனும் போல இருந்து ஊட்டுகின்றான் என்று முதல் பாடலிலே தொகுத்து கூறினார். இதன் மேல் பல்வேறு தடைகள் எழுந்தன. முதலில் முன்வினை என்பது கிடையாது, இன்ப துன்பங்கள் எல்லாம் முன்வினைக்கு ஈடாக வருவன அல்ல, இன்ப துன்பங்கள் இயல்புதான் என்று கூறினார்கள். அதை மறுத்தருளினார்கள். அதை பார்த்தோம். இரண்டாவதாக அதனினும் நன்கு சிந்திக்கின்ற ஒரு சாரார் இன்ப துன்பங்கள் இயல்பு அல்ல என்பது சரிதான், ஆனால் முன்வினை காரணமாக வருபவை அல்ல, இப்பொழுது நாம் செய்யும் முயற்சியின் காரணமாகத்தான் வருபவை. நன்கு முயற்சி செய்தால் நமக்கு இன்பம் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கும். முயற்சி செய்யாமல் சோம்பி கிடந்தால் நமக்கு துன்பம்தான். முயற்சி செய்பவனுடைய முகவரியை தேடி செல்வமானது சென்று அடையும் என்று வள்ளுவப்பெருந்தகையே கூறியிருக்கின்றாரே, ஆக்கம் அதர் வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உடை என்று சொல்லியிருக்கின்றார். அசைவில்லாத ஊக்கத்தோடு முயன்று வருபவனுடைய இடத்திற்கு அவன் எங்கிருக்கின்றான் என்று விசாரித்து செல்வமே வந்து சேரும்னு சொல்லியிருக்கின்றார். ஆகவே முயற்சிதான் வந்து திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை பூத்துவிடும் என்று வள்ளுவப்பெருந்தகை கூறியிருக்கின்றார் என்று சொல்லும்பொழுது அதை இங்கே அதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து முயற்சி மட்டுமே இன்ப துன்பங்களுக்கு முழுமுதற் காரணம் அன்று என்பதை உணர்த்தி விடினார். முயற்சி காரணமாக அமைவதாகத்தான் நமக்கு படுகின்றது, ஆனால் முயற்சியே முழுமுதற் காரணம் அன்று. முயற்சி செய்தும் உரிய பலனை அனுபவிக்காமல் போகின்றவர்களும் உண்டு. முயற்சி குறைவாக செய்தும் பார்ப்பவர்களுக்கு இதெல்லாம் ஒரு முயற்சியா, என்ன பெரிதாக செய்துவிட்டான் என்று சொல்லத்தக்க அளவிலே அற்ப அளவு முயற்சி செய்தும் பெரும்பலனை அடைந்து விடுபவர்களும் உண்டு. ஆகையினாலே முயற்சி இல்லாதார் உயர்வதும் முயற்சி உடையார் தோல்வி உறுவதும் உலகத்திலே நாம் கண்டு வருகின்றோம். ஆகையினால் முயற்சி ஒன்றே இன்ப துன்பங்களுக்கு முதன்மையான காரணம் என்று முன்வினை என்ற ஒன்று உள்ளது. அந்த முன்வினைக்கு ஈடாகத்தான் இன்பமோ துன்பமோ வரும். முன்னை வினை நல்வினையாக இருந்தால் இன்பம் வரும், முன்னை வினையானது தீவினையாக இருந்தால். இந்த உயிர் இதற்கு முந்தைய பிறவிகளிலே ஏதேனும் ஒரு நல்வினையை செய்து அந்த நல்வினை பலனை அனுபவிக்கக்கூடிய காலம் கூடி வரும்பொழுது நிச்சயமாக அதற்கு இன்பம் வரும். முந்தைய பிறவிகளிலே செய்த ஏதோ ஒரு தீவினையின் பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருந்தால் அது கஷ்டகாலம், அப்பொழுது துன்பம் வரும். அப்படியானால் முயற்சியினால் எந்த பயனும் இல்லை போடும், முயற்சி திருவினையாக்கும் போன்ற திருவாக்குகளுக்கு பயனில்லை போடும் என்று ஐயம் விடும்பொழுது அதனை அற்புதமாக விளக்கினார். அதாவது விதிக்கொள்கையை பற்றி தவறாக யாவரும் புரிந்து கொண்டிருப்பது என்னவென்றால் விதிக்கொள்கை முயற்சிக்கு முரணானது, முயற்சியை இகழ்வது என்பதுதான் ஒரு சாரா புரிந்து கொண்டிருக்கின்ற கொள்கை. ஆனால் உண்மை என்னவென்றால் முயற்சியை மிகவும் போற்றுபவர்கள் தான் விதியினை இகழ்ந்து திரிகின்றார்கள். அது எல்லா காலத்திலும் உள்ளது. அவரவருக்கு வந்து எப்பப்போ உணர்த்தணுமோ அப்பப்போ சுவாமி வந்து தக்க அனுபவங்களை கூட்டி உணர்த்துவார். விதிக்கொள்கை முயற்சியை ஒருபோதும் இகழ்வதில்லை. விதிக்கொள்கை சைவ சித்தாந்தம் கூறுகின்ற கொள்கையினை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் வினை கொள்கை சொல்கின்றார்கள், ஆனால் வினைப்பலனை கொடுப்பதற்கு ஒருவன் வேண்டாம் என்பார்கள். அதெல்லாம் விட்டுறோம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது? தெளிவாக சொல்கின்றது. என்ன சொல்கின்றது என்றால், ஒருவனுக்கு அந்த விதி என்பது என்ன என்றால், முன்வினைக்கு இந்த வினைக்கு ஈடாக இந்த உயிரானது இந்த வினையை செய்திருக்கின்றது, அந்த வினைக்கு ஈடாக இந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த நியதிதான் விதி என்பது. அது காலமும் அங்கு கூட்டுவிக்கின்றது. காலம் நியதி ரெண்டும் வந்து எப்பவுமே கூட வந்துகிட்டே இருக்கும். அதாவது முன்னை வினைகள் ஏராளமாக செய்யப்பட்டு விட்டன உயிர்களால், உயிர்கள் ஏராளமான முன்வினைகளை செய்திருக்கின்றன. அதில் எந்த முன்வினையை அனுபவிப்பதற்கு இது காலம் என்று அந்த காலம் வரையறை செய்யப்பட்டு, அந்த காலம் கூடி வரும்பொழுது அந்த முன்வினைக்கு ஈடான புகத்தை அது நுகரும். அதிலே முயற்சிக்கு நிச்சயமாக இடம் உள்ளது என்று சைவ சமய விதி கொள்கை கூறுகின்றது. என்னவென்றால், முயற்சியின் மூலமே வினைப்பலனை அனுபவிக்க முடியும். இன்ன வினைப்பலனை இன்ன காலத்தில் உயிர் அனுபவித்து தீர வேண்டும் என்பதுதான் விதி, அதுதான் ஊழ். அந்த ஊழ்வினை பயனை, அந்த விதிக்கப்பட்ட பயனை முயற்சியின் மூலமாகவே உயிர் நுகரும். முயற்சியின்றி வினைப்பலன் உயிருக்கு கிட்டாது. அப்ப முயற்சி செய்யாமல் இருந்துவிட்டால் வினைப்பலனை அனுபவிக்காமலே தப்பித்து விடலாமோ என்று கூட ஒரு தடை எழும். அதை கூட சுவாமிகள், உரையாசிரியர் நம்முடைய சிவஞான சுவாமிகள் அருமையாக கேட்பார். வினைப்பலன் இன்னதை அனுபவிக்க வேண்டும் இருந்தால் அதற்கு தேவையான முயற்சி தானாக அந்த உயிருக்கு வந்துவிடும். நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் இவனை சொன்னேன், என்னுடைய அறிவுரை இப்படிதான் இவன் முயற்சி செய்தான், என்னுடைய அறிவுரையை கேட்டுதான் இவன் முயற்சி செய்தான், அல்லது முயற்சி செய்திருக்க மாட்டான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அது தவறு. அவனுக்கு நல்ல ஊழ் இருந்தது என்றால் அவனுக்கு முயற்சி தானாக வரும். அப்ப யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவை இல்லையா? உடனே அடுத்த கேள்வி வருகின்றது. அப்படி அல்ல, அவனுடைய நல்ல ஊழை தூண்டுவதற்கு நம்முடைய அறிவுரை ஒரு தூண்டுகோலாக இருக்கலாம். அதுவும் வந்து முதல்வனுடைய செயல்தான், இறைவனுடைய திருவருள் தான் அதையும் செய்கின்றதுன்னு நினைக்கணும். இன்னார் மூலமாக ஒரு நல்ல கருத்து ஒருவனுக்கு கிட்டி அதன் மூலம் அவன் நன்றாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று நியதியாக இருக்கும். ஆகவே ஒரு ஆசிரியர் தகுந்த அறிவுரை வழங்குகின்றார், அதை கேட்டு மாணவன் நல்ல முறையிலே படித்து அவன் படிப்பிலே முயற்சி செய்கின்றான், அவன் வாழ்விலே சிறப்பான நிலையை அடைகின்றான் என்று சொன்னால், அங்கு ஆசிரியர் அந்த அறிவுரை வழங்காவிட்டால் அது அவர் கடமையில் தவறியதுதான். ஆனால் அந்த மாணவன் முன்னேறியதற்கு ஆசிரியரே முழுமுதல் காரணமாகி விட மாட்டார். இன்ன ஆசிரியர் மூலம் இந்த மாணவனுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவுரை கிட்டி அவன் அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்ற ஊழ் அது திருவருளாலே வரையறுக்கப்பட்டது. திருவருளுக்கு எல்லாருமே கருவிகள் அவ்வளவுதான். ஆனால் கருவிகள் என்று நாம் நினைப்பதில்லை. என்னுடைய திறமையாலே இத்தனை மாணவர்களை உருவாக்கினேன் என்று நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னை கருவியாக கொண்டு திருவருள் தான் அதை உருவாக்கியிருக்கின்றது. அதே மாதிரி யார் செய்கிற எந்த முயற்சியும் அப்படிதான். யார் செய்யக்கூடிய எந்த முயற்சியும் வந்து இறைவன் வந்து இந்த உயிர் இந்த பயனை அனுபவிக்க வேண்டும் என்று வகுத்து வைத்திருக்கின்றார். அந்த பயனை நோக்கி அந்த உயிர் செல்லுமாறு இறைவன் செலுத்துகின்றார். அவனால் செலுத்தப்பட்டுதான் முயற்சி உண்டாகின்றதே ஒழிய தானாக உண்டாவதில்லை. உயிர் முதல்வன் அறிவித்தாலன்றி அறிய மாட்டான். அப்போ அறிவதற்கே அவன் அறிவிக்கணும்னா செயல்படுவதற்கு மட்டும் அவன் செலுத்த வேண்டாமா? தானா செயல்பட முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே முயற்சி என்பது அவன் செலுத்தித்தான் விளைவது. முயற்சி செய்தும் தோல்வி ஏற்பட்டது என்று சொன்னால் அது இந்த முயற்சியின் காரணமாக ஏற்பட்ட தோல்வி அல்ல. அதுதான் தெளிவான விளக்கம். முயற்சிக்கு ஒருபோதும் தோல்வி கிடைப்பதில்லை என்பது உண்மை. ஆனால் சில சமயம் தோல்வி கிடைக்கின்றது என்றால் அந்த இடத்துலதான் நாம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முன்வினை என்ற கொள்கையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்பதான் குழப்பம் இருக்காது. இந்த முயற்சின்னு மட்டும் சொல்லிக்கொண்டு திரும்பவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது என்னையா முயற்சிக்கு தோல்வி எடுத்திருக்கிறேன்னா அது ஏதோ சில சமயம் வந்து அப்படி ஆகும், அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு போவார். அப்படி கிடையாது. அவனால கேடு வந்தது, இவனால கேடு வந்தது. இறைவன் ஒருத்தன் இருக்கின்றானா? இருக்கின்றான் என்றால் அவன் வந்து வேற யாரால கேடு வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி ஒழுங்கா முயற்சி செய்யறவனுக்கு வெற்றி தானே கொடுக்கணும். நாத்திகர்களும் இந்த கேள்வியை கேட்பார்கள். ஆனால் நமக்கு விடை உள்ளது. இறைவன் ஏன் அதை தடுக்கவில்லை? முயற்சி செய்தவனுக்கு யார் மூலமோ ஒரு கேடு வருகின்றது, அதனால் அவன் முயற்சி தடைபடுகின்றது, அவன் முன்னேற்றம் தடைபடுகின்றது என்று சொன்னால் இறைவன் ஏன் அந்த தடைகளை வந்து தடுத்து நிறுத்தி முயற்சி செய்வனுக்கு வெற்றியை ஈட்டி தரவில்லை என்று சொன்னால் இந்த முயற்சி செய்வன் இருக்கின்றானே, இவன் தன்னுடைய முன்னை தீவினையின் பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக அது ஆகிவிட்ட படியினாலே அதனால்தான் தடுப்பம் வந்து இறைவன் அனுமதி இல்லாம இறைவன் செலுத்தாம மட்டும் ஒருத்தன் கேடு செய்ய முடியுமா? அவனும் இறைவன் செலுத்தி தான் செய்யறான். ஆனா அந்த கெடுதல் புத்தி அவனுக்காக வந்தது. அப்படி கெடுதல் புத்தி உள்ளவனுடைய சகவாசத்தை அங்க இறைவன் வந்து ஏற்படுத்திட்டான். ஏன்னா இவனுக்கும் உன்னை தீவினை அனுபவிக்கணும்னு விதி எடுத்திருக்கின்றது. சிலப்பதிகாரத்திலே கோவலனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கோவலன் நல்லபடியாக திருந்தி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் சிலம்போடு தன் வணிகத்தை தொடங்குவதற்காக செல்கின்றான். அப்ப ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட அந்த பொற்கொள்ளனை வந்து கோவலனுக்கு சந்திக்கும்படியாக ஒரு சந்திப்பு திருவருளால் கூட்டி வைக்கப்படுகின்றது. ஏன், அவன் வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி போயிருக்கலாம், பொற்கொள்ளன் வர்றதுக்கு முன்னாடி, அல்லது பொற்கொள்ளன் சென்ற பிறகு அந்த வீதி வழியே கோவலன் சென்றிருக்கலாம். இவன் செல்லவும் அவன் எதிரே வரவும் சரியா இருந்தது. ஏன் அப்படி ஒரு தீயவரோடு கூட்டுவிக்கின்றார் என்று சொன்னால், கோவலனுடைய முன்னை தீவினை ஒன்றினை அனுபவிப்பதற்கு உரிய காலமாக இருந்தது. ஊழ்வினை பறிக்கும் காலம் என்பதனால் மன்னனும் வந்து கொன்று சிலம்பை கொணர்கன்னு சொன்னான்னு அங்கு ஆசிரியர் இளங்கோடிகள் குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே தீயவர்கள் அவர்கள் செய்த தீமைக்கு அவர்கள் பொறுப்பு, அது எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு தீய சிந்தனையே இறைவன் புகுத்தவில்லை. அது சித்தாந்த சிகாமணிகள் அருமையாக சொல்லியிருப்பான், உயிர்கள் ஆணவ மலச்சார்பினால் தான் தீய சிந்தனைகளை மேற்கொள்கின்றன. ஆனா இறைவன் நினைச்சிருந்தா வந்து தீய சிந்தனையாளருடைய தொடர்பை வந்து நல்லவர்களிடம் இருந்து தடுத்திருக்கலாம், முடியும். பொற்கொள்ளனை கொஞ்சம் முன்னோட்டி அனுப்பியிருக்கலாம், அல்லது பின்னால் அனுப்பியிருக்கலாம். ஏனென்றால் இவனுக்கும் ஒரு தீவினை பலனை அனுப்பக்கூடிய காலமாக அது இருக்கின்றது. ஆகையினாலே நாம் இந்த வினைக் கொள்கையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவன் இந்த பிறவியிலே இன்னென்ன பலன்களை அடைய வேண்டும் என்பது கருவிலேயே விதிக்கப்பட்டது. அதைத்தான் சொல்றார், பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது என்று கூறினார். எல்லாவற்றையும் ஆறாக பகுத்து விட்டார். அதாவது ஒருவனுக்கு வரக்கூடிய செல்வம் வறுமை, அந்த செல்வம் வறுமைகளால் வரக்கூடிய உயர்வு தாழ்வு, அந்த உயர்வு தாழ்வுகளால் வரக்கூடிய இன்பம் துன்பம். செல்வம் ஈட்டினால் உயர்வு கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். வறுமையுற்றால் துன்பம் வரும், தாழ்வு வரும். ஆகவே அப்படி ரெண்டு ரெண்டாக பகுத்துக் கொண்டார். அதாவது செல்வம் வறுமை, உயர்வு தாழ்வு, இன்பம் துன்பம். ஓர் உயிரானது எடுத்துள்ள பிறவியிலே பெற வேண்டிய செல்வம் என்ன என்பது கருவிலே வரையறுக்கப்பட்டது. அதை கொண்டு அவன் அனுப்பிக்க வேண்டிய இன்பம் என்ன, அந்த உயிர் அடைய வேண்டிய உயர்வு என்ன, அது மாதிரி வறுமைனா அனுபவிக்க வேண்டிய துன்பம் என்ன, அதனால வரக்கூடிய தாழ்வு என்ன, எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே கருவிலேயே விதிக்கப்பட்டது. அந்த கருவில் விதிக்கப்பட்ட பலன்களை அடைகின்ற வகையில்தான் அந்த உயிருடைய முயற்சி நடைபெறும். உயிருடைய முயற்சி அந்த முறையில் தான் நடைபெறும். அதனாலதான் வந்து புறநானூற்று புலவன் அற்புதமா சொன்னார், பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. ஏன்னா எல்லாம் வந்து திருவருளால் செலுத்தப்படுகின்றன உயிர்கள் சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னா, நீர்வழிப்படுவும் புனைபோல் ஆறுயிர் முறைவழிப்படுவோம். ஒரு புனையானது தன் முயற்சியினாலா பெரிய வெள்ளத்தில் நீந்தி செல்கின்றது. அந்த பெருவெள்ளமானது அந்த புனையை அப்படியே தள்ளிக்கொண்டே போகின்றது. அந்த பெருவெள்ளம் தள்ளுகின்ற பாதையிலே அந்த புனையானது தெப்பமானது சென்று கொண்டிருக்கின்றது, அவ்வளவுதான். அதே போல உயிர்கள் செய்யும் முயற்சி எல்லாம் வந்து முன்வினை பலனை நோக்கி அந்த உயிர்களை திருவருள் செலுத்துகின்றது. திருவருளால் செலுத்தப்பட்டு உயிர்கள் தத்தம் முன்வினை பலன்களை அடைகின்றன. ஆனால் அந்த உயிர்கள் தம்முடைய முன்வினையையும் அறியமாட்டார், அது இன்ன வினைக்கு இன்ன பலன் என்பதையும் அறியமாட்டார். அந்த பலனை நோக்கி இறைவன் செலுத்துகின்றான் என்பதையும் அறியமாட்டார். எல்லாம் நாம் அப்போதைக்கு அப்போதை திட்டமிட்டு நாம் செயல்படுவதனாலே, நம்முடைய செயல் திறனால் தான் நமக்கு எல்லா பலன்களும் விளைகின்றன என்று சொல்லி இந்த விதி கொள்கையை இகழ்வர். இதனால என்ன ஆகுது, மேலும் புதிய வினை ஒன்று ஈட்டப்படுகின்றது. ஈட்டப்பட்டு அந்த வினைக்கு ஏற்ப செல்வ வறுமைகளும் உயர்வு தாழ்வுகளும் இன்ப துன்பங்களும் வருகின்ற பிறவியிலே கருவிலே விதிக்கப்படுகின்றன, அவ்வளவுதான். ஆகையினாலே முயற்சியினால்தான் வினைப்பலன் எட்டப்படுகின்றது. ஆனால் அந்த முயற்சி உயிரால் சுதந்திரமாக செய்யப்படும் செயல் அன்று, திருவருளால் செலுத்தப்பட்டு உயிர் செய்கின்ற செயல்தான் முயற்சி. ஆனால் உயிர்கள் இதை உணர்வதில்லை. நான் அறிந்தேன், நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு அவை முயற்சி செய்து முன்வினைப்பலனை அனுபவிக்கின்றன. அனுபவித்து அந்த பலன் இன்பமாக இருக்குமேயானால் அதே விருப்பத்தை வளர்க்கின்றன, பற்றை வளர்க்கின்றன. அந்த பலனானது துன்பமாகி விடுமானால் வெறுப்பை அவை வெறுப்புணர்ச்சியை மேற்கொள்கின்றன, பலர் மீதும் சினம் கொள்கின்றன. இன்பமாக அந்த பலன் இருக்குமானால் தன்மீது பெருமிதம் கொள்கின்ற தன்மீது பெருமிதம் கொண்டு அந்த உயிர் நடக்கின்றது. அனுபவிக்கும் பலன் துன்பமாக இருக்குமே ஆனால் பிறர் மீது கோபம் கொண்டு வெறுப்பு கொள்கின்றது. இவைதான் மேல்வினைகளாகின்றன. யான் எனது, அதாவது ஒரு பலன் நமக்கு கிடைத்தால் ஆகா இது முன்னை வினையின் காரணமாக கிடைத்துள்ளது, அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி, என்ன வினைப்பலன் கிடைத்தாலும் வினைப்பலன் இன்பமாக இருந்தால் முன்னை புண்ணியத்தை கருத்தில் வைத்து திருவருள் இந்த இன்பத்தை எனக்கு இந்த பிறவியிலே கருவிலே விதித்துள்ளது, அந்த இன்பத்தை நான் அடையக்கூடிய காலத்தையும் அந்த திருவருள் வரையறுத்து அந்த காலம் வரும்பொழுது அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற ஒரு முயற்சியிலே என்னை இந்த திருவருள் செலுத்தி அந்த இன்ப அனுபவத்தை போல திருவருள் தான் கூட்டி வைத்திருக்கின்றது, அந்த திருவருளுக்கு என்றும் நன்றியுடையனாவேன் என்ற கருத்திலே அந்த இன்பத்தை அனுபவித்து வந்தது என்றால் அந்த இன்பத்தின் மீது அது கொள்கின்ற பற்றை விட திருவருள் மீது கொள்கின்ற பத்தி தான் அங்கே மேலோங்கும். ஆகவே மேல்வினை ஏறாமல் அந்த இன்பத்தை அனுபவித்து தொலைத்துவிடும் அந்த உயிர். அதுபோலவே ஒரு துன்பம் வருகின்றது என்றால் இது என்னுடைய முன்வினை, அதாவது முற்பிறவி நான் செய்த ஒரு தீவினையின் காரணமாகத்தான் இந்த துன்பம் கருவிலே எனக்கு விதிக்கப்பட்டுள்ளது திருவருளால். அந்த துன்பத்தை அனுபவிக்கின்ற காலத்தை திருவருளே கூட்டி வைத்து அந்த காலம் வரும்பொழுது அந்த துன்ப அனுபவத்திற்கு ஏற்ற முயற்சியையும் என்னிடம் ஈடுபடுத்தி அந்த முயற்சியிலே என்னை திருவருள் செலுத்தி இந்த துன்பத்தை கொடுத்திருக்கின்றது. இந்த துன்பத்தை எனக்கு திருவருள் கொடுப்பதன் மூலம் என்னுடைய முன்னை தீவினையை திருவருள் கெடுக்கின்றது. துன்பம் எதனால வருது? தீவினையின் பலனாக வருகின்றது. அப்ப துன்ப அனுபவத்தினால் முன்னை தீவினை கெடுகின்றது. அதுதான் அந்த நோக்கில சிந்திக்கணும். அதனாலதான் வள்ளுவர் பிறந்தவர் சொல்வார், வெள்ளத்தனைய இடும்பை, வெள்ளம் போல வரக்கூடிய துன்பமா, சாதாரண துன்பம் இல்ல, வெள்ளம் போல பெருகி நம்ம மூழ்கடிக்கிற அளவுக்கு வரக்கூடிய துன்பமும் கூட கெட்டு போயிடுமா? எப்போ? அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும், தெளிந்த அறிவை உடையவன் தன்னுடைய உள்ளத்தினாலே தக்கவாறு சிந்தித்தான் என்றால் அவனை மூழ்கடிப்பதற்கு வெள்ளம் போல வரக்கூடிய துன்பங்களும் கெட்டு போய்விடும். அப்ப உரையாசிரியர் பரிமேலழகர் குறிப்பிடுவார், துன்பம் என்பது உள்ளத்தின் ஒரு கோட்பாடே ஆகும், அந்த கோட்பாடு மாறிவிட்டதென்றால் அந்த துன்ப அனுபவம் நீங்கிவிடும் என்று சொன்னார். துன்பம்னு நாம வைத்துக் கொள்வதுதான் துன்பம்னு, அதில் இந்த விதிக்கொள்கைப்படி நாம தெளிவாக நினைத்தோம் என்றால் முன்னை தீவினையின் காரணமாக இந்த துன்பம் வருகின்றது, இந்த துன்ப அனுபவத்தினாலே நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய லாபம் என்னவென்றால், இம்மையிலே நட்டங்கள் ஏற்படலாம் ஆனால் அதையும் தாண்டி மிகப்பெரிய லாபம் ஏற்படுகின்றது என்னவென்றால், இந்த துன்ப அனுபவத்தினாலே நம்முடைய மிகப்பெரிய தீவினை ஒன்று கெடுகின்றது, அந்த தீவினை தொலைகின்றது என்ற அந்த தெளிந்த சிந்தனை ஏற்பட்டால் அந்த மகிழ்ச்சியினாலே இந்த இம்மை இழப்புகள் எல்லாம் மறக்கப்படும். ஒரு துன்பம் தான் நமக்கு வருதுன்னு வைங்க, அதை தாண்டி ஒரு பெரிய இன்பம் வந்துட்டா அந்த துன்பத்தை பொருட்படுத்த மாட்டோம், போனா போது இது எவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சிருக்கிறதுன்னு நினைப்போம். அந்த மாதிரி முன்னை தீவினை கெடுதலாகிய அந்த சிந்தனை, நேரிய சிந்தனை வர வேண்டும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது காட்சி அளவை ஒன்றையே மதித்து வாழ்கின்ற உலகாயத நெறி, சித்தாந்த நெறி அனுமான அளவையின் துணை கொண்டு சிந்திப்பது. இம்மையிலே நான் எந்த தீவினையும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, ஆனால் எனக்கும் ஒரு துன்பம் வருகின்றது, அப்ப முன்பிறவியிலே நான் செய்த தீவினை தான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். இதுதான் அறுத்தாபத்தி அளவை, இது அனுமான அளவையினுடைய கூறாக அடங்கும். ஏன் முன்னை பிறவியில நான் ஏன் தீவினை செஞ்சிருக்கணும்? நான் இப்பவும் செய்யல, முந்தையும் செய்யலையா? முந்தி என்ன செஞ்சோம் செய்யலன்னு நமக்கு தெரியுமா? நேற்று செய்த செயல்களே மறந்து போகின்றன. முற்பிறவியில என்ன வினை செஞ்சோம் நமக்கு எப்படி தெரியும்? ஆகவே கண்டிப்பா முற்பிறவியில ஒரு தீவினை இருந்திருக்கணும், அல்லது இந்த துன்பம் வராது. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப இறைவன் வந்து தீமையே செய்யாத ஒருவனுக்கு துன்பத்தை ஊட்டுவானா? அவன் முற்றையுடையவன், பேரருள் உடையவன், எட்டு குணங்களையும் நினைச்சு பார்க்கணும். இறைவன் சொன்னா அந்த வரையோட நினைத்து பார்க்கணும், எட்டு குணங்களோட நினைத்து பார்க்கணும். பேரருள் முற்றறிவு உடையவன், நம்ம கணக்கு தப்புமா? அப்போ முற்றறிவு உடையவனுக்கு பேரருள் உடையவன் அப்போ வந்து தகாத முறையிலே துன்பத்தை கூட்டுவானா? இப்படி பலவாறு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே முயற்சி என்பது வினைப்பலனை நோக்கி இறைவன் நம்மை செலுத்துதலால் உண்டாவது. அந்த முயற்சியின் மூலமாகத்தான் வினைப்பலனை நுகர முடியும், முயற்சியின்றி நுகர முடியாது. ஆனால் அந்த முயற்சி நம்மால் வந்ததுன்னு நினைக்கும் போது அப்பந்தான் மேல்வினை உண்டாகிறது. அதைத்தான் வந்து அற்புதமாக சொன்னார். முற்செயல் விதியை என்று தொடங்குகின்ற பாடலே சொன்னார். ஒரு ஐயம் கேட்டார்கள். என்ன ஐயம் கேட்டார்கள்? முற்செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித்தால் இச்செயல் பலிக்குமாறு என்று கேட்டார். அதாவது நான் முயற்சி ஏன் செய்கின்றேன் என்றால், நான் இன்னென்ன அனுபவங்களை அனுபவிக்கணும்னு கருவிலேயே விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வினைப்பலன்களை அனுபவிப்பதற்காக தான் நான் முயற்சியே செய்கிறேன் இல்லையா? ஆகவே வினைப்பலன்களை அனுபவிக்கும் பொருட்டு தான் நான் முயற்சி செய்கின்றேன். ஆனால் இந்த முயற்சி வந்து வருகின்ற பிறவிக்கு மேல்வினையாக ஆகின்றதுன்னு சொல்றீங்களா? அது எப்படி அப்படின்னா, எந்த கருத்தோடு நீ முயற்சி செய்கின்றாய்? வினைப்பலன்களை நோக்கி திருவருள் செலுத்த நான் செல்கின்றேன், என்னுடைய முயற்சியெல்லாம் திருவருள் செலுத்த நான் செல்வதுதான் என்ற கருத்தோடு முயற்சி செய்தால் மேல்வினை வராது. எல்லாம் நான் திட்டமிட்டு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன், அதனால் ஒரு இன்பம் வந்ததுன்னா அது என்னால் வந்தது, அவ்வளவுதான் என்று இவ்வாறு நினைக்கும் போது, யான் என்றும் தான் அனுபவிக்கின்ற அந்த இன்ப போகத்தை எனது என்றும் அந்த யான் எனது என்ற உணர்வோடு அந்த முயற்சியை செய்து பலனை அனுபவிக்கும் போது, அந்த முயற்சி வரும் பிறவிக்கு வித்தாகி வரும் பிறவியிலே அந்த செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்கு அது கருவிலேயே விதிக்கப்படுகின்றது. அந்த ஆறுக்கும் காரணமான வினையாகின்றது முயற்சி. ஆகவே எந்த கருத்தோடு முயற்சி செய்கின்றோம் என்பதுதான் அங்கு முக்கியம். அதான் சொன்னார் அற்றேல் இத்துணையும் கூறியவாற்றான் உரையில சொல்றார் சுவாமிகள். இத்துணையும் கூறியவாற்றான், இவ்வளவு நம்ம படிச்சதுனால என்ன தெரிஞ்சது? இவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார்களே இருவினையை பற்றி, அதனால என்ன தெரிந்தது? முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது என்பதும், அதாவது இந்த பிறவியில நாம் அனுபவிக்கக்கூடிய செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் இந்த ஆறுக்கும் முன்பு செய்த கண்மம் ஏது காரணமா இருக்கு, அது சரிதான், அதை ஒத்துக்கொள்கின்றோம். இந்த பிறவியில நாம அனுபவிக்கக்கூடிய செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் இந்த ஆறுக்கும் முன்வினைதான் காரணம். சரி, அப்போ அந்த முன்வினையை அனுபவிப்பதற்காக முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சி மேலுடர் சேருதற்குரிய வினையா மாறு யாஞ்சனம், வினைப்பையனுக்கு ஈடாகத்தான முயற்சி வருகின்றது. அப்ப இந்த முயற்சி மேல் விளங்குகின்ற பிறவிக்கு வினையா மாறு யாஞ்சனம் எப்படி எனி? நன்று சொன்னாய், நல்ல கேள்வி கேட்டாய். அப்ப என்ன கேட்கிறார் அப்படின்னா, இப்ப நான் செஞ்ச முயற்சி வந்து வரும் பிறவிக்கு வினையாக வினையாக ஆகின்றதுன்னு எப்படி சொல்லலாம்? எனக்கு இந்த பிறவியில கருவில் விதிக்கப்பட்டவற்றை அனுபவிப்பதற்காக தான் நான் முயற்சி செய்யறேன், இந்த முயற்சி எப்படி வரும் பிறவியை தரும் அப்படின்னு சொன்னால், இப்ப அருமையா கேள்வி கேட்கின்றார் நன்று சொன்னாயின்னு சொல்லிட்டு. இந்த பிறவியில ஆறு விதிக்கப்பட்டனவே செல்வம் வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம், இந்த ஆறுக்கும் காரணம் எது? முன்வினைன்னு சொல்றோம். முன்வினையின் காரணமாக தான் இந்த பிறவியில அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள்லாம் வரையறுக்கப்பட்டன. சரி, இந்த முன்வினை என்பதுதான் என்ன? முற்பிறவியில் செய்த நல்வினை, முற்பிறவியில் செய்த தீவினை, இவைதான் முன்வினைகள். முற்பிறவியில் எப்படி செய்கின்றோம் அதை சிந்திச்சு பார்க்கணும். முற்பிறவியில் எப்படி செய்கின்றோம்? முற்பிறவியிலும் நமக்கு இன்ப துன்பங்கள் உயர்வு தாழ்வுகள் செல்வ வறுமைகள் எல்லாம் கருவிலேயே விதிக்கப்பட்டவை தான். இந்த பிறவியில எப்படி இந்த ஆறும் கருவில் விதிக்கப்பட்டவையோ அதே மாதிரிதான் முந்தைய பிறவியிலையும் செல்வ வறுமைகள் உயர்வு தாழ்வுகள் இன்ப துன்பங்கள் ஆறும் கருவிலே விதிக்கப்பட்டிருந்தன முற்பிறவியிலையும். அப்ப அவற்றை அனுபவிப்பதற்கு முயற்சி செய்தோம். அப்படி செய்யற முயற்சி தானே இந்த பிறவிக்கு காரணமாச்சு. அது மாதிரி இந்த பிறவியில் விதிக்கப்பட்ட ஆறையும் அனுபவிக்க செய்யும் முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகின்றது. என்ன அப்படின்னா, அந்த முயற்சி செய்யும் போதுதான் நம்ம வந்து அந்த நன்மை தீமைகள்லாம் நடக்கின்றன. முயற்சி செய்தோம், அந்த முயற்சிக்கு ஒரு தடங்கள் வரும்னு பார்த்தா அறத்திற்கு மாறான வழியில போவோம். இப்படி போனா அது வராது போல, அப்படி போகணும்னு ரூட்டை மாத்துறோம். எப்படியாவது அந்த இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன செயல்களாமோ மேற்கொள்கின்றோம். அறத்தின் வழியிலே முயற்சி செய்தால் அந்த முயற்சி நல்வினையாக இருக்கும், அறத்திற்கு மாறுபட்ட வழியிலும் முயற்சி செய்தால் அது தீவினையாக இருக்கும். எப்படியோ அந்த முற்பிறவியில் செய்த முயற்சி தான் நல்வினையாகவோ தீவினையாகவோ இருந்து இந்த பிறவியில அந்த ஆறையை அனுபவிப்பதற்கு காரணமா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பிறவியில செய்யற முயற்சி வரக்கூடிய பிறவியில அந்த ஆறையை அனுபவிப்பதற்கு. எந்த ஆறையும்? செல்வம் வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் இந்த ஆறையை அனுபவிப்பதற்கு, வரும் பிறவியில் இந்த ஆறையை அனுபவிப்பதற்கு இப்போது செய்கின்ற முயற்சி காரணமாக இருக்கும் என்று கூறினார். முன்வினை எனப்படும் நல்வினை தீவினை ஆவன, நல்வினை தீவினைக்கு வடமொழி சொல் பயன்படுத்தப்படுகிறது. நல்வினைக்கு வந்து இதம், தீவினைக்கு அகிதம். இதம் என்றால் நல்வினை, அகிதம்னா தீவினை, சமஸ்கிருத சொற்கள். முன்வினை எனப்படும் இதமகிதமாவன முற்பிறவியின் அவ்வாறு நிகழும் முயற்சியே அன்றி வேறின்மையான். இப்ப முன்வினைன்னு சொல்றேப்பா, முன்னை நல்வினை, முன்னை தீவினை, அந்த இதம் அகிதம் இவையெல்லாம் என்ன? முற்பிறவியில விதிக்கப்பட்ட ஆறையும் அனுபவிப்பதற்காக வேண்டி அந்த முற்பிறவியில நாம செய்த முயற்சி தான் முன்னை வினை. அதே மாதிரி அதனை உடன்பட்டாய்க்கு, அதனை உடன்பட்டதை இல்லையா, ஆகவே அதனை உடன்பட்ட உனக்கு அந்நயம் பற்றி இங்கு அம்முயற்சி நிகழ்ந்தா இந்த பிறவியிலும் பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்கால் இவற்றை அனுபவிப்பதற்கு இந்த பிறவியிலும் முயற்சி நடந்தால் அந்த முயற்சி மேலைக்கு வினையாம் என்பது தானே போதரும். அது மேலைக்கு வினையாம், வருகின்ற பிறவிக்கு அது வினையாகும் என்பது தானே புரிந்து கொள்ளலாம். அப்ப அற்றேல் இப்பதான் கேட்கிறான் கேள்வி, அற்றேல் ஒருவழி முயற்சியின்றி இருப்பார்க்கு மேல் வரக்கடவதொன்று இல்லை போடுவினி. அப்ப அவங்க கேள்வி கேட்டான், ஆகா அப்ப முயற்சியே செய்யாம இருந்தா இந்த பிறவியில விதிக்கப்பட்ட பலனையும் அனுபவிக்க வேண்டாம், வரும் பிறவிக்கும் வினை இல்லாம போயிருமே அப்படின்னு கேட்டான். அற்றன்று சொன்ன, அற்றன்று என்ன, அனுபவமாவது முயற்சியை ஒட்டியே நிகழ்வது ஒன்றாக, அதாவது இந்த அனுபவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு கருவில விதிக்கப்பட்டிருந்தா அதுக்குரிய காலம் வரும்போது அதை அனுபவிக்கக்கூடிய முயற்சி தன்னால அவனுக்கு வந்துடும். திருவருள் அதை பார்த்து செலுத்துது, தன்னால அந்த அனுபவத்தை நோக்க திருவருள் செலுத்திடும், அந்த முயற்சியை அவனுக்கு தூண்டி விட்டுரும் திருவருள். தான் திருவருள் நேரடியாக தூண்டி விடாது இல்லையா? ஆமா, சிலருக்கு அந்த பக்குவத்தை திருவருள் உள்ளிருந்தும் செய்யலாம், அல்லது தக்குவர்கள் மூலமாக அவனுக்கு ஒரு தூண்டுதலை உண்டாக்கி அவனை அந்த முயற்சியிலே செலுத்தி விடலாம். சொல்ற நேத்து வரை இப்படி இருந்தா இன்னைக்கு அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பலனை அனுபவிப்பதற்கு ஏற்ற அளவிலே அவனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே அனுபவம்னு வந்தா அது முயற்சியை ஒட்டித்தான் வரும், அதான் விதி கொள்கையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்கின்றார்கள் நம்ம சைவ சித்தாந்தத்தில். ஆனால் முயற்சியின் துணை கொண்டுதான் அந்த விதியை நாம் அனுபவிக்க முடியும் என்றும் சொல்கின்றார்கள். முயற்சி இல்லாமல் விதியினால் மட்டும் வருவது என்று சொல்லவில்லை. ஆகவே முயற்சியினால் ஒருவன் தனக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அதை அடைய முடியும். அப்போ எப்போ அந்த முயற்சிக்கு எல்லைக்கோடு வருதானா, அவன் முயற்சியினால் அவனுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதைத்தான் அனுபவிக்க முடியும். விதிக்காதவற்றையெல்லாம் அவன் முயற்சியினால அனுபவிக்க முடியாது. ஆகவே விதியை வந்து முயற்சியால் வெல்லலாம் என்பது வந்து பொருந்தாத கூட்டு. ஏன்னா விதியை விதித்தவர் யார்? திருவருள். அப்ப திருவருளுடைய கருத்தை வந்து நம்ம கருத்தாலும் நம்ம முயற்சியாலும் வெல்ல முடியுமா? இங்க வந்திருப்பதே எதுக்கு? என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அதை அனுபவிப்பதற்கு தான் அந்த பிறவியை. அப்படி இருக்கும் பொழுது நான் அதை வெல்லுவதற்காக உங்களுக்கு பிறவியை கொடுக்கிறேன். ஆனால் யார் விதித்தானோ அவனுடைய திருவடியே சரணமாக அடைந்தால் அவன் கருணையினால் அந்த விதியை வந்து இந்த உயிரை கடக்கும்படி செய்வான். அது அவனுடைய வணங்கி அவனுடைய கருணையினால் நாம் வந்து அவனால் நாம் விதியை கடந்து செல்ல முடியும் என்றால் அவனால் சேமிக்க முடியும். அவ்வளவுதான், நம்மால் சுதந்திரமாக முடியாது. ஆகவே அற்புதமாக சொன்னார், அனுபவமாவது முயற்சியை ஒட்டியே நிகழ்வது ஒன்று ஆகலில் பிராரத்தவினை அனுபவம் உள்ள அளவும், அதாவது ஊழ்வினை அனுபவம், பிராரத்தம்னா ஊழ் கருவில விதிக்கப்பட்ட அந்த ஆறு தான் பிராரத்தம். பிராரத்தவினை அனுபவம் உள்ள அளவும் முயற்சியும் ஒருதலையான் உண்டு, ஒருதலையான் உண்டு, கட்டாயம் உண்டு, முயற்சியும் கட்டாயம் உண்டு என்பது பெறப்படுதலின் அனுபவம் உள்வழி அனுபவம் இருக்கும்போது மேலைக்கு வரக்கூடுவதென்று இல்லை என்றால் யாண்டையது என்று ஒழிகள். அப்போ அனுபவம் கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற நியதி இருக்கும்போது மேற்பிறவிக்கு வருவது ஒன்று இல்லை என்று கூறுதல் யாண்டையது. யாண்டையதுனா எவ்வாறு பொருந்தும் என்று ஒழிக என்று அந்த சந்தேகத்தை விட்டு விடுக. அப்ப ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அந்த பாட்டில இருந்து இன்னொரு சந்தேகம் வருது என்ன அப்படின்னா, முயற்சியினாலதான் இன்பமே விளைகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது முயற்சி இல்லாமலும் இன்பம் அடைபவர்கள் உண்டு அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தார். அதை எப்படி சொல்லியிருந்தார் ஆசிரியர்? ஒருவினை செய்யாதோரும் உடையர் இவ்வுலகத்துள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது இருவினை செயல்தான் என்று தொடங்குகின்ற பாடல், பேரிழவு இன்பமோடு பாடுறதுக்கு முந்தைய பாடல சொன்னார். அந்த பாடல கடைசியில் என்ன சொன்னார்? ஒருவினை செய்யாதோரும் உடையர் இவ்வுலகத்துள்ளேனர். ஐயா, ஒருவினை செய்யாதனும் ஒரு அந்த